நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே, என் நீதியின்படியும் என்னிலுள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். சங்கீதம் 7:8.
கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் கொலோசியர் 3 அதிகாரம் 11 வசனங்களை கற்றுக்கொள்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதிய 2 அதிகாரங்களிலும் இறையியல் உண்மைகளை நாம் அறிந்து கொள்ளும்படி செய்தார். 3-4 அதிகாரங்களில் அவர் நடைமுறை பகுதிக்கு அல்லது செயல்முறை பகுதிக்கு ஒரு கிறிஸ்தவனை அழைத்து வருகிறார். ஒரு கிறிஸ்தவன் எத்தகைய வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டவன் என்று விளக்குகிறார். இன்றைக்கு நாம் கொலோசியர் 3 அதிகாரம் 11 வசனங்களை கற்றுக்கொள்வோம். 2 அதிகாரங்களிலும் கிறிஸ்து எல்லாவற்றிற்கும் மேலானவர் என்பதை நாம் படித்தோம். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம், சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரானவர், எல்லாவற்றிலும் எல்லாமுமானவர். ஏனென்றால் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீரப்பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. அவரே நமது மீட்பர். அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தால் சமாதானத்தை உண்டாக்கி நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கி இருக்கிறார். சகல துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் மேலானவர் அவரே. தான் மீட்டுக் கொண்ட அவருடைய சரீரமாகிய திருச்சபையின் தலையானவரும் அவரே. அவருக்குள் ஞானம், அறிவு என்ற பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது என்பதை 2 அதிகாரங்களில் பவுல் கூறினார். இப்பொழுது பவுல் இங்கு வலியுறுத்துவது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் மேலானவராக இருக்கிறாரா என்பதுதான். இன்று அர்ப்பணிப்பு பற்றி பலர் பேசுவதை நாம் கேட்கிறோம். அர்ப்பணிப்பு என்பதன் கருத்து என்ன? நம் வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் மேலானவராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருப்பதே அர்ப்பணிப்பு ஆகும். இன்று நம்மில் பலர் நான் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய விருப்பத்தையே வாழ்க்கையில் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் மேலானவராக இருப்பாரானால் நாம் அவருடைய வாழ்க்கையையே இங்கு வாழ்ந்து காட்டுவோம். நாம் அவருக்குள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று கொலோசியர் 2 அதிகாரம் 10 வசனத்தில் பவுல் கூறுவதை நினைவுபடுத்திக் கொள்வோம். கிறிஸ்துவே வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கிறார். கிறிஸ்துவின் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவதே கிறிஸ்தவ வாழ்க்கையாகும். அவருக்குள் வாசமாயிருக்கும் பரிபூரணம் நம் வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுவதே தேவனுடைய விருப்பம். இந்த செயல்முறை பகுதியில் கிறிஸ்துவின் வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்ந்து காட்ட முடியும் என்று பவுல் விளக்குகிறார். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் என்று பவுல் குறிப்பிடுவதை ஒரு நிபந்தனை வாக்கியமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அவர் கொலோசே சபை விசுவாசிகளை பற்றி குறிப்பிடும்போது 3 வசனத்திலே கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு என்று கூறுகின்றார். தொடர்ந்து 4 வசனத்திலே பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கையின் நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன் என்றும் 5 வசனத்தில் குறிப்பிடுகின்றார். அவர்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்திருக்கிறார்கள் என்பதற்கு சாட்சி இதுதான். அவர்களிடத்தில் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இவை மூன்றும் காணப்பட்டது. அதாவது ஆவியின் கனிகள் அவர்கள் வாழ்க்கையில் இடம்பெற்றது. அவர்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுபவர்களாக காணப்பட்டார்கள். பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் அவர்கள் காட்டிய அன்பே அவர்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தவர்கள் என்பதற்கு சாட்சியாகும். பிரியமானவர்களே, அன்பு என்று பவுல் குறிப்பிடுவது இக்காலத்தில் நாம் அடிக்கடி கேள்விப்படும் "நான் உன்னை நேசிக்கிறேன்" என்று கூறும் உணர்ச்சி வசமான அன்பு அல்ல. அது கிரியை மூலமாக வெளிப்படும் அன்பு. அது தேவைகளை சந்திக்கும் அன்பு. நீங்கள் ஒரு சபை போதகராக இருப்பீர்களானால் தேவனுடைய வார்த்தையை உங்கள் சபை மக்களுக்கு அறிவிப்பதன் மூலமாக அந்த அன்பை வெளிப்படுத்துகிறீர்கள். நீங்கள் ஒரு சபை அங்கத்தினராக இருப்பீர்களானால் உங்கள் போதகர் தேவனுடைய வார்த்தையை அறிவிப்பதற்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பதன் மூலமாக உங்கள் அன்பை வெளிப்படுத்துகிறீர்கள். அன்பு என்பது உதட்டளவோடு கூட நின்றுவிடும் ஒன்று அல்ல. அது செயல் வடிவம் உள்ளது. எங்கே தேவைகள் காணப்படுகின்றதோ அங்கு அன்பு செயல் வடிவம் பெறுகின்றது. அன்பு செயல்படுத்தப்படவில்லை என்றால் அதில் பயன் ஒன்றுமில்லை. அன்பு செயலின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது. கொலோசையர் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்திருந்தார்கள். அவர்கள் பரிசுத்தவான்களிடத்தில் அன்பு செலுத்தினார்கள். அவர்களிடத்தில் நம்பிக்கை காணப்பட்டது. அவர்களிடத்தில் காணப்பட்ட நம்பிக்கை என்ன? கிறிஸ்து தம்முடைய சபையை மீட்டுக்கொள்ள ஒரு நாள் திரும்பி வருவார் என்பதே அவர்களுடைய நம்பிக்கை. பிரியமானவர்களே, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இந்த மூன்றும் கொலோசே சபை விசுவாசிகளிடத்தில் காணப்பட்ட பரிசுத்த ஆவியின் செயல் ஆற்றல் அல்லது வெளிப்பாடுகள் என்று நாம் கூற முடியும். எனவே நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்ததுண்டானால் என்பதை கிறிஸ்துவுடனே கூட எழுந்திருக்கிறபடியால் என்று எடுத்துக்கொள்வது சரியான ஒன்றாகும். அடுத்தபடியாக நாம் காண்பது கொலோசியர் 3:1 கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் என்பதாகும். பிரியமானவர்களே, கிறிஸ்து இப்பொழுது எங்கிருக்கிறார்? அவர் தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அப்போஸ்தலர் 2:33, அப்போஸ்தலர் 5:31, அப்போஸ்தலர் 7:55, ரோமர் 8:34, எபேசியர் 20:21, எபிரேயர் 3:3, 1 பேதுரு 3:22, வெளிப்படுத்தல் 3:21 ஆகிய வசனங்கள் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் என்பதை நமக்கு தெளிவாக விளக்குகிறது. இந்த வசனங்கள் எல்லாம் 110:1 கிறிஸ்துவை பற்றி உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வசனத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டவைகளாகும். அந்த வசனத்தை சற்று கவனியுங்கள். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, "நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீரினுடைய வலது வாசத்தில் உட்காரும்" என்றார் என்று வாசிக்கிறோம். கிறிஸ்து மகிமை பொருந்தினவராய் வெற்றி வேந்தராய் காணப்படுவதை இந்த வசனங்கள் நமக்கு எடுத்து கூறுகின்றன. அடுத்தபடியாக பவுல் கூறுவது என்ன? நாம் மேலானவைகளை தேட வேண்டும் என்று கூறுகின்றார். தேடுங்கள் என்று பவுல் கூறும்போது தேடுவதற்கு ஒரு நோக்கமும், தேடுவதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆவலும், அதற்கான முயற்சியில் ஒரு அவசரமும் தேவை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களை தேடுவதில் ஒரு உற்சாகம் அல்லது எழுச்சி காணப்பட வேண்டும். நாம் ஒலிம்பிக் போட்டிகளை தொலைக்காட்சி மூலமாக பார்க்கும் வாய்ப்பை பெற்றுள்ளோம். அதில் பங்கெடுக்கும் ஒவ்வொருவரும் தங்க பதக்கம் வெல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு, ஆர்வத்தோடு, ஆத்திரத்தோடு போட்டிகளில் பங்கு பெறுவதை நாம் பார்க்கிறோம். அதே ஆர்வத்தோடும் ஆத்திரத்தோடும் நாம் கிறிஸ்துக்குரியவைகளை தேட வேண்டும் என்று எண்ணுவதுண்டா? அப்படிப்பட்ட ஒரு அவசர உணர்வோடு, உண்மையான வாஞ்சையோடு இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதற்காக செயல்படுவதுண்டா? பிரியமானவர்களே, மேலானவைகள் என்பது என்ன? கிறிஸ்துவின் தன்மைகளே மேலானவைகள். நாம் அவரையே தேட வேண்டும். இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தற்காலத்தில் மக்களுக்கு அறிமுகப்படுத்தப்படும் மனோ தத்துவங்களை தேடும்படி கூறவில்லை. இப்படிப்பட்ட வகுப்புகளுக்கு வாழ்க்கையில் வெறுத்து போனவர்கள் பிரச்சனைகளால் அவதி உறும் தொழில் அதிபர்கள் மற்றும் பலர் தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும்படிக்கு செல்வதை நாம் பார்க்கின்றோம். நாம் நம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டுமென்றால் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கும் கிறிஸ்துவை மாத்திரம் தேட வேண்டும். அவரே உங்களுக்கு புது வாழ்வை அளிப்பவர் என்று பவுல் கூறுகின்றார். பிரியமானவர்களே, மேலும் பவுல் ஏதோ ஒரு ஊழியக்காரரை சுட்டி காட்டி அவரை பின்பற்றுங்கள் என்று கூறவில்லை. இன்று பலர் ஊழியக்காரர்களை கண்மூடித்தனமாக மாயையை பின்பற்றுகின்ற மக்களைப் போல பின்பற்றுவதை நாம் காண முடியும். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் பின்பற்றும் மனிதர் யாராக இருந்தாலும் அவர்களும் உங்களைப் போல பாடுள்ள மனிதர்கள்தான் என்பதை மறந்து போகக்கூடாது. குறைவுகள் இல்லாத மனிதர் உலகத்தில் எவரும் இல்லையே. எந்த மனிதனையும் பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்தாவிட்டால் அவன் தன்னில் தானே பலவீனமானவனாக காணப்படுவான். வேதாகமம் ஒன்றே என்றும் ஜீவிக்கின்ற கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்தும் ஒரு சாதனம். வானொலி நிகழ்ச்சிகள் மூலம் நாம் வேதத்தை ஆராய முற்படுவதன் நோக்கம் இந்த அடிப்படையில் எழுந்தேயாக வேண்டும். பிரியமானவர்களே, நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் போது உலக சரித்திரத்தில் தோன்றி மறைந்த யாரோ ஒருவரை பற்றி நாம் படிக்கவில்லை. என்னும் ஜீவிக்கிற மெய்யான கிறிஸ்து இயேசுவையே நாம் நோக்கி பார்க்கிறோம். அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவருமாயிருக்கிறார். அப்படிப்பட்ட மேலான இடத்தில் உள்ளவைகளை தேடுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகின்றார். நாம் கிறிஸ்துவையே தேட வேண்டும் என்பது வெளியாகுகிறது. அடுத்தபடியாக, இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகள் மூலம் ஓராண்டுக்குள் முழு வேதாகமத்தையும் கற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள். பிரியமானவர்களே, நாம் எத்தனை ஆண்டுகள் செலவு செய்தாலும் வேதாகமத்தின் மகத்துவங்களை ஆராய்ந்து முடியாது. வேத புத்தகத்தை நாம் முறையாக கற்றுக்கொள்ளும் போது என்றும் ஜீவிக்கின்ற கிறிஸ்துவுக்குள் நாம் வழிநடத்தப்படுகிறோம். இதையே பவுல் தம்முடைய வாழ்க்கையின் இறுதி பகுதியாக பிலிப்பியர் 3:9-10 நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்குப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் என்று குறிப்பிடுகின்றார். நாம் கிறிஸ்துவுக்குள் காணப்படும் போது தேவன் நம்மை ஒரு பாவியாக பார்ப்பதில்லை, அவர் நம்மை தம்முடைய பிள்ளையாக பார்க்கிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள் என்று பவுல் கூறுவது கிறிஸ்துவை நம் வாழ்க்கையின் இலக்காக வைத்து அவரை நம்முடைய மையமாக வைத்து வாழ வேண்டும் என்று குறிக்கின்றது. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையின் மையமாக இருப்பாரா? அடுத்தபடியாக கொலோசியர் 3:2 பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். நாடுங்கள் என்ற சொல் உங்கள் மனதை அதில் வையுங்கள் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அதாவது உங்கள் சிந்தையை அதன் மேல் வையுங்கள் என்பதாகும். அதையே எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்பதாகும். பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்தில் 4:8 என்ன கூறுகிறார் பாருங்கள். பிலிப்பியர் 4:8, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று எழுதுகின்றார் அல்லவா. அவைகள் எங்கு கிடைக்கும், அவைகள் எங்கு இருக்கிறது? அவைகள் யாவும் கிறிஸ்துவின் உடையவைகளே. அதாவது கிறிஸ்துவின் இலக்கணங்கள் நடைமுறை வாழ்க்கையில் நாம் பல்வேறு சிறு சிறு பிரச்சனைகளை, அதாவது கிறிஸ்து இயேசுவின் இலக்கணங்கள் இவைகள். நம்முடைய வாழ்க்கையின் நடைமுறையிலே நாம் பல்வேறு சிறு சிறு பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அவைகளையே நாம் உண்மையான பிரச்சனைகள் என்று எண்ணிவிடுகிறோம். பிரியமானவர்களே, நமது உண்மையான பிரச்சனை என்னவென்றால் நாம் நமது சிந்தையை கிறிஸ்துவின் மீது வைக்க தவறிவிடுகிறோம் என்பதுதான். கிறிஸ்துவை சிந்தித்துக் கொண்டிருப்பதே மேலானவைகளை நாடுவதாகும். அடுத்தபடியாக 3:3, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்று பவுல் கூறுகின்றார். கொலோசைய விசுவாசிகள் எப்பொழுது மரித்தார்கள் அல்லது நாம் எப்பொழுது மரித்தோம்? சற்று சிந்தித்து பார்ப்போமானால், 2000 ஆண்டுகளுக்கு முன் கிறிஸ்து மரித்த பொழுது நாமும் அவரோடு கூட மரித்தோம். வேதம் என்ன கூறுகிறது? நாம் பாவியாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். அதாவது நம்முடைய இடத்தில் கிறிஸ்து மரித்தார். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டிருக்கிறார் என்பதை விசுவாசித்து நம்மை அவரோடு ஐக்கியப்படுத்தி கொள்ளும் போது நாமும் அவரோடு கூட மரித்திருக்கிறோம். நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட எழுந்தவர்களாயும் இருக்கிறோம். பவுல் கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்தில் கூறுவதை கவனியுங்கள். கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று கூறுகின்றார். அடுத்தபடியாக, உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்று பவுல் கூறுகின்றார். அதாவது குமாரனை பற்றும் விசுவாசத்தினால் பழைய மனிதனாகிய ஆதாமின் சுபாவம் நம்மிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு கிறிஸ்துவின் சுபாவம் நமக்கு தரிப்பிக்கப்படுகிறது. இப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும். கிறிஸ்துவில் காணப்பட்ட நிறைவு அல்லது பூரணம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். கொலோசியர் 3:4 நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஒரு விசுவாசியின் நம்பிக்கை என்ன என்பதை திரும்பவும் இந்த வசனத்திலே பவுல் விளக்குகின்றார். கிறிஸ்து என் ஜீவன் என்று விசுவாசிக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் மகிமையான ஒரு எதிர்பார்ப்பு காத்திருக்கிறது. கிறிஸ்து தம்முடைய மகிமையில் வெளிப்படும் போது நாமும் அந்த மகிமையில் பங்கடைவோம். அடுத்து வரும் வசனங்களில் ஒரு விசுவாசி எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை பவுல் விளக்குகிறார். நாம் கிறிஸ்துவோடு எழுந்தது உண்மையானால் 2 விதங்களில் நாம் சாட்சியுள்ள ஜீவியம் உடையவர்களாக காணப்பட வேண்டும். முதலாவது, நாம் நம்முடைய சொந்த வாழ்க்கையில் பரிசுத்தமான வாழ்க்கை வாழுவோம். 2வது, மற்றவர்களோடு நாம் கொண்டிருக்கும் உறவில் கிறிஸ்துவின் சுபாவங்களை நாம் பிரதிபலிக்கிறவர்களாக காணப்படுவோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்மிடத்தில் காணப்படாவிட்டால் நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் என்று பவுல் கூறுவதை நாம் மனதில் நிறுத்தி சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கொலோசியர் 3:5 ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். பிரியமானவர்களே, நமது ஆண்டவராகிய கிறிஸ்து கூறுவதை கவனியுங்கள். மத்தேயு 5:27-29 விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடே விபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலது கண் உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். முறைகேடான ஆண் பெண் உறவுக்கு கண் காரணமாக இருக்குமே ஆனால் அதை பிடுங்கி எரிந்துபோடு என்று ஆண்டவர் எச்சரிக்கின்றார். அதாவது அந்த அவயவம் செத்துவிட்டது என்று எண்ணிக்கொள் என்பதாகும். அதே அடிப்படையில் தேவனுக்கு பிரியம் இல்லாத எந்த காரியத்தையும் செய்ய தூண்டும் நம் அவயவங்களை கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதாக எண்ணிக்கொள்ள வேண்டும். பாவத்தை தூண்டும் கண்கள் மரணத்துக்கு உட்படுத்தப்பட்டுவிட்டன. இப்பொழுது எனக்கு இருக்கும் கண்கள் இயேசுவின் கண்கள் என்ற எண்ணம் நம்மில் காணப்பட வேண்டும். இவ்விதமாக நாம் எண்ணுவோமானால் தேவனுக்கு பிரியம் இல்லாத எந்த காரியமும் நம்மில் காணப்பட மாட்டாது. பிரியமானவர்களே, பவுல் கூறுவதை கவனியுங்கள். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று கூறுகின்றார். அடுத்தபடியாக, பொருளாசையை குறித்து ஒரு விசுவாசி எவ்வளவு எச்சரிக்கை உள்ளவனாயிருக்க வேண்டும் என்பதையும் இந்த வசனம் நமக்கு விளக்கி கூறுகிறது. பொருளாசைக்கும் மாயை வணக்கத்திற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்று பவுல் கூறுகின்றார். 1 தீமோத்தேயு 6:10 என்ன கூறுகிறது? 1 தீமோத்தேயு 6:10, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பணம் தன்னில்தானே ஒரு பிரச்சனை உள்ள ஒன்று அல்ல, அது ஒரு பாவம் அல்ல. பணம் தேவனுடைய நாம மகிமைக்காகவும் பயன்படுத்தப்பட முடியும். ஆனால் இன்று கிறிஸ்தவர்களில் பலர் பணம் சம்பாதிப்பதற்காகவே வாழ்க்கை நடத்துகிறார்கள். அது மிக கவலைக்குரிய ஒரு காரியமாகும். வாழ்க்கைக்கு பணம் தேவை, ஆனால் பணத்திற்காக வாழ்வது பரிதாபத்திற்குரிய ஒன்று. அவர்கள் இப்படி பணத்திற்காக ஓடி ஆடி அலைந்து திரிவது அவர்களுடைய தேவையை சந்திப்பதற்காக அல்ல. பணம் அவர்கள் வணங்கும் மாயையாக மாறிவிட்டபடியினால் அப்படி செய்கிறார்கள். பணத்தை வணங்குகிற மக்கள் பரிதாபத்துக்குரிய மக்கள். மற்றும் அசுத்தம் என்ற வார்த்தையை பாருங்கள். இது பலரது எண்ணத்திலும் வார்த்தையிலும் பார்வையிலும் நடை உடை பாவனையிலும் கேலி பேசுவதிலும் அசுத்தமான சிந்தையை வெளிப்படுத்துவதை குறிக்கிறது. அசுத்தம், மோகம், துர் இச்சை இவை யாவும் தீமையான ஆசைகள். இவை யாவும் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். கொலோசியர் 3:6 இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். மேற்கூறப்பட்ட தீமையான காரியங்களில் நிலைத்திருப்பவர்கள் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் என்றும் அவர்கள் மேல் தேவ கோபாக்கினை வரும் என்றும் பவுல் எச்சரிக்கின்றார். வரும் என்ற வார்த்தை நிகழ்காலத்தையோ அல்லது எதிர்காலத்தையோ குறிக்கும் வார்த்தையாகும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் எவரையும் தேவன் தண்டிக்கிறார் என்பது இதன் பொருள் அல்ல. தேவன் பரிசுத்தர், அவர் நீதி உள்ளவர். எனவே பரிசுத்தம் இல்லாத எவரும் அவருடைய சந்நிதியில் வர முடியாது. அவர்கள் நிச்சயமாக ஆக்கினையை அடைந்தே ஆக வேண்டும். எந்த மனிதனும் பாவங்களை செய்வதால் பாவியாவதில்லை, பாவியாக இருக்கிறபடியினால் அவன் பாவங்களை செய்கிறான். தேவன் பாவிகளை நேசிக்கிறார். பாவிகளை ரட்சிக்கவே தேவகுமாரனை உலகத்துக்கு தேவன் அனுப்பினார். ஆனால் அவர் பாவத்தை நேசிப்பது கிடையாது. ஆகையினால் ஒவ்வொரு விசுவாசியும் பாவத்தை வெறுக்க வேண்டும். அப்படி வெறுப்பதற்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போமா? நம்முடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைவோமா? கொலோசியர் 3:7 பாருங்கள். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். பிரியமானவர்களே, மற்றவர்களை குறித்து நாம் குற்றம் சொல்ல வேண்டாம். ஏனென்றால் நாமும் ஒரு காலத்தில் அதே காரியங்களை செய்து கொண்டுதான் வந்தோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக காணப்படுவது இன்றைக்கு அவருடைய சுத்த கிருபை. ஆகையினால் அப்படி காணப்படுபவர்களை குறித்து நாம் பரிதவிக்க வேண்டுமே ஒழிய இருமாப்பு கொள்ளக்கூடாது. கொலோசியர் 3:8-9:10 இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு என்று கூறப்பட்டிருப்பதை நாம் கவனிக்க வேண்டும். இங்கு கூறப்பட்டிருக்கிற கோபம், மூர்க்கம், பொறாமை, தூஷணம், பொய் முதலானவைகள் ஒரு மனிதனின் சுபாவமாகவே மாறியிருப்பதை நாம் காண முடியும். இத்தகைய தீய சுபாவங்களை அழுக்கடைந்த ஆடைகளை கழற்றி எரிவது போல நாம் எரிந்துவிட வேண்டும் என்று பவுல் நமக்கு ஆலோசனை கூறுகின்றார். பொய் பேசுவதை மட்டுமல்ல, கோபப்படுவதை, மூர்க்க குணம் கொள்வதை, தூஷணங்களை பேசுவதை நாம் களைந்து போடுவோமா? நாம் ஒருவேளை கோபம் ஒரு பாவமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசேயர்களை கோபத்தோடு கடிந்து கொள்ளவில்லையா என்று கேட்கலாம். ஆண்டவர் பரிசேயரின் இருதய கடினத்தின் நிமித்தம் அவர்களை கடிந்து கொண்டார். நியாயமான காரியங்களுக்காக கோபிப்பது தவறு அல்ல. ஆனால் கோபம் மன்னிப்பின் சிந்தையோடு காணப்பட வேண்டும். மன்னிப்பின் சிந்தையோடு காணப்படாத கோபம் மூர்க்கமாக மாறிவிடுகிறது. மீண்டும் கூறுகிறேன், மன்னிப்பின் சிந்தையோடு காணப்படாத கோபம் மூர்க்கமாக மாறிவிடுகிறது. அதுபோல பொய் பேசுவது மனிதனின் உள்ளத்தில் சிறு வயதிலிருந்தே பதிந்து போன ஒரு சுபாவம். இவைகளெல்லாம் பழைய மனிதனின் சுபாவங்கள். இவைகள் களையப்பட வேண்டியவைகள். பழைய மனிதனின் சுபாவங்கள் களையப்பட்டால் மட்டும் போதாது, புதிய மனிதனாகிய கிறிஸ்துவின் சாயலை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். மனோ தத்துவ ரீதியிலும் இது சாத்தியம் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. அப்படியானால் ஒரு விசுவாசியால் திவ்ய சுபாவங்களை கண்டிப்பாக தரித்துக் கொள்ள முடியும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்மில் கிரியை நடப்பிக்கின்றவர். அவர் அந்த சுபாவத்தை நம்மில் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். புதிய மனிதனை தரித்துக் கொண்ட விசுவாசிகள் புதிய படைப்பாகிய திருச்சபையில் கிறிஸ்துவை இந்த உலகத்தில் பிரதிபலிப்பவர்களாக காணப்படுகின்றார்கள். கடைசியாக கொலோசியர் 3:11 பாருங்கள். கொலோசியர் 3:11, அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீன என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, புதிய படைப்பாகிய கிறிஸ்துவின் திருச்சபையில் கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமாயிருக்கிறார். கிறிஸ்துவே பல்வேறு நிலைகளிலும் விசுவாசிகளை ஒருங்கிணைக்கிறவர். நாம் எந்த இனத்தவராக இருந்தாலும், எந்த தேசத்தவராக இருந்தாலும், சமுதாய அந்தஸ்தில் ஏற்ற தாழ்வு உடையவர்களாக இருந்தாலும் நாம் அவருக்குள் ஒன்றாக இருக்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் கொலோசியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தின் நடைமுறை பகுதியை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இதன் கோட்பாட்டு பகுதியில் கிறிஸ்து தேவனின் பரிபூர்ணத்துவத்தை உடையவராக இருக்கின்றார் என்பதை பார்த்தோம். அவரே சபைக்கு தலை. அவருக்குள் நாம் நிறைவான வாழ்க்கையை பெற்றுக்கொள்கிறோம். மனிதனுடைய தத்துவங்களோ அல்லது சட்டத்திட்டங்களோ அல்லது மார்க்க சடங்காச்சாரங்களோ அந்த நிறைவான வாழ்க்கையை நமக்கு தர முடியாது என்று பார்த்தோம். கிறிஸ்துவே அதை நமக்கு தருகிறவர். நாம் கிறிஸ்துவோடு கூட எழுந்தவர்கள் ஆனபடியினால் தேவனுடைய வலது பார்சத்தில் உள்ள மேலானவைகளை தேட வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு வலியுறுத்தி கூறுகின்றார். அப்படியானால் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் அந்த உன்னத அனுபவங்களுக்காக நம்மை ஒப்புக் கொடுப்போமா? அந்த உன்னத அனுபவங்களை பெற்றுக்கொள்ள நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் இவ்வுலக வழிபாடுகளுக்கு மரித்தவர்கள் என்றும், இவ்வுலக ஆசா பாசங்களுக்கு மரித்தவர்கள் என்றும், பரலோகத்தில் வீற்றிருக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்கிறோள் என்றும் உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். எங்களை உம்முடைய இரத்தத்தினாலே ஒருமுறை கூட கழுவி பரிசுத்தப்படுத்தும், சுத்தப்படுத்தும். தேவையில்லாத காரியங்களுக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். இருமாப்புக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். தாழ்மையையும் கிருபையையும் எங்களுக்கு அதிகமாக்கி தாரும். இந்த நாள் முழுவதும் எங்களை ஆசீர்வதியும். தத்துவங்களுக்கும் மனித சடங்காச்சாரங்களுக்கும் இடம் கூடாமல் உமையே நேசிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.
எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம்: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உபாகமம் 28:1 பின்பாகம்.
மத்திய அலைவரிசை 340 மீட்டர், 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.